இந்த மாலை வேளையிலும் நம்முடைய ஞானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 3-4 இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கலாம். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்திற்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். இங்கே யோபு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் தன்னுடைய வேதனையின் மிகுதியிலிருந்து அவன் அங்கலாய்ப்போடு சொன்ன ஒரு நல்ல வார்த்தை இது. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவருடைய ஆசனத்திற்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன்கிறார். யோபு ஒரு சிறந்த தெய்வ மனுஷன். அவர் வாழ்ந்த நாட்களில் அவர்தான் தலை சிறந்த பரிசுத்தவான். அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். இனி இழப்பதற்கென்று அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் போய்விட்டது. முந்தனையும் அவமானமும் அவனை சூழ்ந்திருக்கிறது. அதிலிருந்து எப்படி வெளியே வருவது, எப்படி மீளுவது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுதுதான் இந்த வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவரை அவன் சந்திக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் அவரை எங்கே கண்டு சந்திப்பது என்பது அவனுக்கு தெரியாமல் இருக்கிறது. அந்த சந்திப்பதற்கான நோக்கத்தையும் அவன் கூடவே சொல்லுகிறான். அப்பொழுது என்னுடைய நியாயத்தை எல்லாம் அவருடைய ஆசனத்திற்கு முன்பாய் சிங்காசனத்திற்கு முன்பாய் வந்து நின்று என்னுடைய நியாயத்தை எல்லாம் அவருக்கு முன்பாக வரிசையாய் சொல்லி காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நான் நிரப்புவேன்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளிலே விதவிதமான மனிதர்களை சந்திக்கிறோம். அதில் சிலரை சந்திக்கும் பொழுது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சிலரை சந்திக்கும் பொழுது இருக்கிற சந்தோஷமும் போய்விடும். நிந்தனையும் அவமானம் வேதனையும் மனுஷரை சந்திக்கும் போது நமக்கு பல விதங்களில் வரும். ஆனால் ஆண்டவரை நம்ம சந்திக்கிற ஒரு வழக்கம் நமக்குள் இருக்குமானால், உண்மையாகவே சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய தரம், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் உயர்ந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரை நம்ம சந்திக்கணும். நம்முடைய ஆண்டவரை ஒவ்வொரு நாளிலும் சந்திக்கிற வழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எங்கெல்லாம் ஆண்டவரை சந்திக்கிறான் என்பதை நம்ம கவனிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சந்திப்புகள் அவசியம். இந்த சந்திப்புகள் தான் நம்ம இந்த உலகத்திலேயும் ஆசீர்வதிக்கும். இந்த சந்திப்புகள் தான் நம்மை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் செய்யும். ஆண்டவரை நம்ம சந்திக்கணும். ஆகையினால் இன்றைக்கு கர்த்தரை சந்திப்பதற்கான ஒரு 3 இடத்தை, ஆண்டவரை ஒரு தேவ பிள்ளை சந்திக்க வேண்டிய ஒரு 3 இடத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த 3 இடங்களிலேயும் நம்முடைய வாழ்க்கை அவரை சந்திக்கிறதாய் நமக்கு இருக்க வேண்டும். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா 23:39 முதல் 43 வரைக்கும். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய வலது பக்கத்தில் ஒரு கள்ளன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான், இடது பக்கத்தில் ஒரு கள்ளனும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். அந்த சூழ்நிலையில் நடந்த ஒரு சிறிய சம்பாஷணையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியத்தையும் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த கள்ளர்கள், இவர்களை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். உண்மையிலேயே இந்த கள்ளர்கள் பாக்கியம் உள்ளவர்கள், பெரிய பாக்கியவான்கள். ஏன் அதை நான் வரிசைப்படுத்துகிறேன். முதலாவதாக, இவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்த காலத்திலே இவர்களும் மனிதர்களாய் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆகையினாலே இது ஒரு பெரிய பாக்கியம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம பார்க்கணும்னு நினைச்ச பார்க்க முடியாது. ஆனால் இந்த கள்ளர்கள் நினைத்திருந்தால், எந்த நேரத்திலையும் அவரை பார்க்கணும்னு நினைச்சிருந்தா நேரத்தை ஃபேஸ் டு ஃபேஸ் அவரை பார்த்துட்டு வந்திருக்கலாம். அவர் வாழ்ந்த நாட்களில் இந்த உலகத்திலே அவர்களும் வாழ்ந்தார்கள். இரண்டாவது, அவர்கள் பாக்கியவான்கள். அவர் எந்த பாலஸ்தீன தேசத்தில் அவர் நடந்து ஊழியம் செய்தாரோ அதே இடத்தில் இவர்களும் வாழ்ந்தாங்க. அது ஒரு செகண்ட் பாக்கியம். ஒருவேளை உலகத்தில் இவர்கள் இன்னொரு கோடியில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுடன் டிராவல் பண்ணி வந்து பார்க்க முடியாமல் இருந்திருக்கலாம். அவர் இருந்த, அவர் ஊழியம் செய்த அந்த இடத்திலேயே, அந்த பகுதியிலேயே இவர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதனாலே அவர்கள் இரண்டாவதாக பாக்கியவான்கள். மூன்றாவதாக அவர்கள் பாக்கியவான்கள். எப்படி என்றால், அவர்கள் தங்களுடைய பாவ வாழ்க்கை, அதற்கு தண்டனையாக மரண தண்டனை அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது எப்பொழுது என்றால், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அதே நேரத்தில், அதுவும் அவருக்கு வலது பக்கத்திலும் அவருக்கு இடது பக்கத்திலும் சிலுவையில் அறையப்படக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இவங்களுடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்தால், இவர்கள் சுகமாயிருந்த நாட்களில் ஒருபோலும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க அவர்கள் பிரயாசப்படவில்லை. வாழ்க்கை முழுவதையும் அவர்கள் வீணாக்கிட்டாங்க. ஆனால் தேவ கிருபை, இயேசு கிறிஸ்துவை எப்படியாயினும் அவர்கள் மரணத்திற்கு முன்பதாக ஒரு விசை அவரை முகமுகமாய் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை இந்த ரெண்டு கள்ளர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அவரை பார்க்கிறதற்கு ஒரு வாய்ப்பு. இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை இவங்க பயன்படுத்தவே இல்லை. ஆனால் தேவ கிருபை அவர்கள் மரணத்திற்கு முன்பதாக அவரை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதனாலே மூன்றாவது அவர்கள் பாக்கியவான்கள். ஆனாலும் இவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த சந்தர்ப்பம், இந்த மூன்றாவது இடத்துல தான் இந்த ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்தில் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் இயேசுவை பார்ப்பதற்கு. அந்த சூழ்நிலையிலும் பார்க்கும் பொழுது இந்த கள்ளர்கள் ஆரம்பத்திலே இரண்டு பேருமே இயேசு கிறிஸ்துவை நிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இதை நீங்க மத்தேயு சுவிசேஷத்தில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இரண்டு பேருமே இயேசு கிறிஸ்துவை ஆரம்பத்தில் நிந்தித்துக் கொண்டுதான் இருந்தாங்க. ஆனால் நடக்கிற சம்பவங்களை ஒருவன் உற்று கவனித்து பார்க்கிறான். அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் எதிரே இருக்கிறாங்க, அவரை நிந்திக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள். நீ தேவனுடைய குமாரனையானால் இறங்கி வாங்குறாங்க. இப்படி பலவிதமான தூஷணமான வார்த்தைகளை அவருக்கு முன்னால் இருந்து ஒரு கூட்டம் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவரோ அமைதியாயிருக்கிறார். அதன் பிறகு அந்த நிந்திக்கிற கூட்டத்திற்காக பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாத இருக்கிறார்களே. கவனிக்கிறான். அந்த சூழ்நிலையிலும் அவருக்கு அவ்வளவு நிந்தனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் கூட அவர்களையும் இவர் நேசித்து அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறது எல்லாவற்றையும் இவன் பார்க்கிறான். பார்த்த உடனே இவனுக்கு ஒன்று புரிந்துவிட்டது, நாம் குற்றவாளிகள் நம்ம ரெண்டு பேர், ஆனால் இவனோ இந்த இயேசுவோ குற்றம் இல்லாதவர். நம்ம ரெண்டு பேரும் குற்றவாளிகள், ஆனால் நடுவில் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற இயேசுவோ குற்றமற்றவர். அதை அவன் புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டு அவன் அடுத்தவனை பார்த்து பேசுகிறான், அடுத்தவன் இயேசுவை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் உங்களையும் உன்னையும் ரட்சித்துக் கொள், எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று சொல்லி ஒருவர் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனை பார்த்து கேட்கிறான், நாமோ நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லையே. இவ்வளவு கொடிதான் ஆக்கிரைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி ஒரு சின்ன விண்ணப்பம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே நீ வரும்பொழுது அடியதை நினைப்பெறலும், ஒரு சின்ன விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்திற்கு உடனடியான ஒரு பதில் இயேசு கிறிஸ்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். இந்த ரெண்டு பேருக்குமே தங்களுடைய வாழ்க்கையின் கடைசி மணி நேரத்தில், மறிப்பதற்கு சில கடைசி மணி நேரத்தில் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, கிறிஸ்துவை சந்திப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஒருவன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டான், மற்றவனோ அந்த சந்தர்ப்பத்தையும் தன் வாழ்க்கையிலே நழுவ விட்டுவிட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வதோ நழுவ விடுவதோ அது கர்த்தருடைய கரத்தில் இல்லை, நம்முடைய கரத்தில் தான், அது கர்த்தர் கையில் கிடையாது. சந்தர்ப்பத்தை ஆண்டவர் பொதுவாக எல்லாருக்கும் கொடுப்பார், ஆனால் பயன்படுத்துவதோ இழந்து போகிறதோ நம் கையில் இருக்கிறது, அது கர்த்தர் கையில் கிடையாது, நம்ம கையில் தான் இருக்குது. இப்படி நம்ம ஒரு கூட்டத்தில் வந்து உட்காருகிறோம் என்றால் இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பம், நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பம், இன்னும் கர்த்தரை தேடுவதற்கு அவர் கொடுக்கிற சந்தர்ப்பம். ஒரு ஆராதனை என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பம், எல்லாமே ஆண்டவர் கொடுக்கிற சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு ஆண்டவரிடத்தில் நெருங்குவதோ, அவரை சந்திப்பதோ, அல்லது அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுவிட்டு இருப்பதோ, அது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. கலந்து கொள்வது நம்ம கையில் இருக்குது, கலந்து கொள்ளாமல் வீட்டில் இருக்கிறது நம்ம கையில் இருக்குது. ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், யூஸ் பண்றதோ யூஸ் பண்ணாததோ நம்ம கையில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தணும். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு தம்பி, பல வருஷத்துக்கு முன்பதாக அவன் இந்து குடும்பத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அவனுடைய பெயர் பழனி. அப்பொழுது அவன் ஒரு பிளஸ் டூ படிக்கிற மாணவனாக இருந்தான். வாஞ்சையோடு கர்த்தரை தேடுவான். எப்பொழுதும் என்னிடத்தில் வந்து வேத வசனங்களில் இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் கேட்பான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த தம்பி ரொம்ப ஆத்தும வாஞ்சை, அவனுடைய நண்பர்களை எல்லாம் சர்ச்சை கூட்டிட்டு வருவான், அவ்வளவு ஒரு நல்ல ஒரு வாஞ்சையோடு இருப்பான். ஒரு நாள் என்னிடத்தில் வந்து அண்ணே, நான் எங்களுடைய, அவன் ஒரு நல்ல பாஸ்கெட் பால் பிளேயர், எங்களுடைய பாஸ்கெட் பால் டீம் குற்றாலத்திற்கு நாங்கள் மேட்ச் விளையாடுறதுக்கு ஒரு டோர்னமெண்ட்டுக்காக நாங்கள் போகிறோம், இப்ப எங்களுடைய நண்பர்களோடு நான் தனியே இருப்பதற்கு, ஒரு மூன்று நாட்கள் தனியே இருப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது, இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு நான் கிறிஸ்துவை அறிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா இங்க இருக்கும்போது அதை செய்ய முடியாது, இப்போ நாங்கள் மூணு நாள் தனியா நாங்கள் போறதுனால அந்த சந்தர்ப்பத்தை நல்ல யூஸ் பண்ணி அவர்களோடு கர்த்தரை பேசுவதற்கு எனக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது, அதனால அவர்களுக்கு எல்லாம் எப்படி இயேசு கிறிஸ்துவை சொல்வதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்கள்னு கேட்டான். அப்போ அவனுக்கு நான் சொன்ன, தம்பி சுவிசேஷம் ஒன்றுதான், ஆனால் அந்த சுவிசேஷத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா சொல்லணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒப்புவிக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒவ்வொரு விதமா சொல்லணும். பக்தி உள்ளவனுக்கு ஒரு மாதிரி சொல்லணும், பக்தி இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி சொல்லணும், பாவத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி சொல்லணும், சன்மார்க்கனா இருக்கிறவனுக்கு வேற மாதிரி சொல்லணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி சொல்லணும். ஆகையினாலே நான் இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் எப்படி சுவிசேஷம் சொல்றது நான் சொல்ல முடியாது. ஆகையால் உன் வாழ்க்கையிலே இயேசு உனக்கு என்ன செய்தாரோ அதை நீ விவரித்து பேசு. அதுல இருந்து அவங்க கிராஸ் க்வெஸ்சன் பண்ணாக்க உனக்கு பதில் சொல்ல முடியும். அது உன் அனுபவம். உனக்கு இயேசு என்ன செய்தார் அதை நீ ஷேர் பண்ணு. அதுக்கு மேல இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சின்ன ஜபத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன். அதை அவங்களுக்கு சொல்ல சொல் ஆண்டவர் நீதி காரியத்தை பார்த்துக் கொள்வார் என்று ஒரு சின்ன ஒரு மூணு சென்டென்ஸ் சின்ன பிரேயர். இயேசுவே என் பாவங்களுக்கு என்னை மன்னியும். இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். அவ்வளவுதான் சென்டென்ஸ். இயேசுவே என் பாவங்களுக்கு என்னை மன்னியும். இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும். இயேசுவே என் உள்ளத்திலே வாரும். அவ்வளவுதான். இந்த மூணு வார்த்தைகளை அவங்களை திரும்ப திரும்ப சொல்ல சொல்லு. நீதி காரியத்தை இயேசு கிறிஸ்து பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி அனுப்பினேன். அவனும் அவங்க டிராவல் பண்ணி குற்றாலத்துக்கு போகிற வழியில் டிராவல் பண்ணும்போதே அவர்களோடு தன் நண்பர்களோடு அவன் கிறிஸ்துவை பேச ஆரம்பித்தான். போய் சேர்ந்தாங்க. அன்றைக்கு ராத்திரியிலே தங்க வேண்டிய இடத்திலே அவர்கள் எல்லாரும் தங்கினாங்க. அவன் பேசுவதே சிலர் உற்று கவனிச்சாங்க, சிலர் கவனிக்கல. அப்பொழுது எல்லாரும் படுக்கைக்கு போன பிறகு ஒரு நண்பன் அவனிடத்தில் திரும்பி வந்தான். வந்து இதே பழனி நீ வரும்போது இயேசு கிறிஸ்து சொல்லி அவரை பத்தி ஏதோ சொன்னியே, அது திரும்ப எனக்கு சொல், எனக்கு கேட்கணும் அப்படின்னு கேட்க தோணுது அப்படின்னா இப்ப போய் படு, நம்ம காலையில பேசிக்கலாம் என்று இவன் சொன்னான். அதற்கு அவன் சொல்லுகிறான், இல்ல இல்ல எனக்கு ஏதோ ஒரு விதமான கலக்கமா இருக்குது, ஏன் தெரியல, அதனால நீ சொன்னதை திருப்பி கேட்கணும்னு எனக்கு தோணுது, எனக்கு திரும்பவும் எனக்கு அந்த இயேசுவை எனக்கு சொல் அப்படின்னு வற்புறுத்தறான். உடனே இவனுக்கு இந்த ஜெபம் ஞாபகத்துக்கு வந்தது. அவனுக்கு சில நிமிஷம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிவிட்டு இவனுக்கு இந்த ஜெபத்தை, இந்த மூன்று காரியத்தை திரும்ப திரும்ப சொல்வதற்கு அவனுக்கு அப்படியே கற்றுக் கொடுத்தான். நீ போ, உன் படுக்கையில் போய் உட்கார்ந்துட்டு இந்த மூணு காரியத்தை சொல். இயேசுவே என் பாவங்களுக்கு என்னை மன்னியும். இயேசுவே உன் ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும். இயேசுவே என் உள்ளத்திலே வாரும். இதை நீ சொல்லு என்று சொல்லி அனுப்பினான். அதே போல் அவனும் போய் அவன் படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு இயேசுவே என் பாவங்களுக்கு என்னை மன்னியும், இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும், இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சான். சீரியஸா சொல்ல ஆரம்பிச்சான். சில நிமிஷங்களில் அவனுக்கு ஒரு பெரிய சமாதானம் வந்தது. அவன் படுத்து விட்டான். அடுத்த நாள் காலையிலே எல்லாரும் எழுந்தாங்க. எழுந்து அவர்கள் குற்றாலத்திலே போயிருந்தபடியால் அங்கே அந்த அருவியிலே எல்லாம் வாலிபு பசங்க, எல்லாம் பிளஸ் டூ படிக்கிற பசங்க, அந்த ஏஜ் குரூப் பசங்க அங்க போய் அந்த அருவியிலே குளிக்கலாம் என்று சொல்லி ஒரு ஆறு பேர் போனாங்க. போய் அந்த பாறையில நின்று தண்ணீரிலே மேலே இருந்து விழுகிற தண்ணீரிலே விளையாடினார்கள். திடீரென்று தண்ணீர் வேகமாய் கொட்ட ஆரம்பித்தது. அந்த பாறை சறுக்கலாக இருந்தது. அந்த ஆறு பேரையும் அந்த தண்ணீர் எடுத்து கீழே தள்ளியது. அதில் மூன்று பேர் அந்த தண்ணீரில் அப்படியே அடித்து செல்லப்பட்டு அந்த இடத்திலேயே மரித்து போனார்கள். இவெல்லாம் இங்கே இல்ல, இங்க சென்னையில கே கே நகரை சேர்ந்தவர்கள் ஆறு பேரும். அதில் மூன்று பேர் அந்த இடத்துல தண்ணீர் அடித்து செல்லப்பட்டு மரித்து போனார்கள். அதில் ஒருவன் யார் என்றால், அதற்கு முந்தின ராத்திரி வேளையில் என புரியாத ஒரு கலக்கம், ஒரு துயில் அவனை பிடிக்க, அப்பொழுது அந்த நேரத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு தன் இருதயத்தை திறந்து கொடுத்தவன். எல்லாருக்குமே ஆண்டவரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதற்கு முந்தின ராத்திரி வேளையில் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒருவன் அதை பயன்படுத்திக் கொண்டான். மற்றவர்கள் அந்த சந்தர்ப்பத்தையும் இழந்து போய்விட்டார்கள். கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் முதல் முதலாய் நாம் சந்திக்க வேண்டிய இடம் கல்வாரி சிலுவை. அந்த சிலுவையில் நாம் அவரை சந்திக்கும் பொழுது பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாக வேண்டும். ஏதோ நானும் போனேன் வந்தேன் இருக்கக்கூடாது. ரியல் அவரை மீட் பண்ணணும், மீட் பண்ணணும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும், பரலோக நிச்சயம் கிடைக்கும். நான் படித்துக் கொண்டிருந்த மாணவனாக இருந்த பொழுது கர்த்தரின் வாழ்க்கையிலே வந்தார். 1983 மார்ச் மாதம் 10 கல்லூரியில் பிசிக்ஸ் லேப்ல நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அடுத்த மாணவன் ஜேக்கப் ஜான் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பன். அவனும் ஒரு கிறிஸ்தவன், ஆனால் அவனுக்கு சர்ச்சுகளை ரெகுலரா போவான், ஆனால் கர்த்தருக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. எனக்கு சர்ச்சுக்கு போறது எதுவும் தெரியாது. அவன் சர்ச்சுக்கு போவான், வார வாரம் தவறாம போவான், ஆனால் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் என்னிடத்தில் திடீர்னு கேட்டான், நாளைக்கு ஒரு மீட்டிங் ஒன்று நடக்க போகுது இந்த இடத்துல பக்கத்தில், வரியா அப்படின்னு அவன் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தான். அந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கை கர்த்தர் இல்லாத காலம். விளையாட்டாக இந்த பகுதியில் இருக்கிற என்னுடைய பழைய சிறுவயது இந்த பழகி நண்பர்களோடு பழகி கொஞ்சம் அப்படியே ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சு, ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சு, பல போதைப் பொருட்களை பயன்படுத்துகிற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருந்தது. வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, விடுதலை அடைவோன்ற நிச்சயமே இல்லை. அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்கிற ஒரு நிலைமை, விடுதலை ஆவோன்ற நிச்சயம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அவன் என்னிடத்தில் கேட்கிறான், சரி என்று சொல்லி நானும் சம்மதித்தேன். ஏன்னா எனக்கு அது விடுதலை அடைவதற்கான நம்பிக்கை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அடுத்த நாள் மார்ச் 11 நானும் அந்த நண்பனும் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறோம், ஒரு பப்ளிக் மீட்டிங் கிரவுண்ட்ல. அப்பொழுது அந்த கூட்டத்தில் பின்னாலும் காணிட்டு அங்கே பிரசங்கிக்கப்படுகிறது, உன்னால் உன் சொந்த பலத்தினால் உன்னால் உன் பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வர முடியாது, உன்னால் உன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது, உனக்கு விடுதலை கொடுக்கிறவர் இயேசு, உனக்கு விடுதலை வேண்டும் என்றால் முன்பாக வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறோம், இயேசு விடுதலை கொடுப்பார் என்று ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. நானும் அந்த நண்பன் கடைசியிலிருந்து ஓடி போய் முன்னால போய் நின்னோம். அங்கு போய் நிற்கும்போதுதான் நான் பயன்படுத்தின போதைப் பொருட்கள் அது என் சரீரத்துக்கு விரோதமானது மட்டுமல்ல, என்னை படைத்த ஆண்டவருக்கு விரோதமானது என்பதை அங்கு போய் நிற்கும்போது உணர்ந்தேன். அழுதேன். ஒரு கால் மணி நேரம் ஜெபம் நடந்தது, கதறி கதறி அழுதேன். என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல, அழுதேன். கூட்டம் முடிஞ்ச உடனே கண்ணை திறந்த உலகமே புதுசா இருந்துச்சு. ஒரே சந்தோஷம், சமாதானம், வாழ்க்கையை அப்படியே தலைவேல புரட்டி போடப்பட்டிருந்தது. ஒரே சந்தோஷம். அடுத்த நாளில் நான் மறுபடியும் கல்லூரிக்கு வரும்பொழுது ஒரே சந்தோஷம். அதன் பிறகு அதே நண்பன் எனக்கு இங்கே அண்ணா நகர்ல ஒரு ஜபக்குழு, அந்த நாட்களில் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஜபிக்கிற ஒரு ஜபக்குழு இருந்துச்சு. அந்த ஜபக்குழுவில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு ஊழியத்தில் தான் இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் FMBB மிக முக்கியமான ஊழியத்தில் இருக்கிற இப்பொழுது அதில் வெளியில் இருக்கார் அசோக் வேதநாயகம், அவங்க எல்லாம் அதில் பிரேயர் குரூப் லீடர்ஸ். இது போல இன்னும் நல்ல வாலிபர்கள், அவங்களோடு ஒரு ஜபக்குழு அங்கே ஜபம் நடந்து கொண்டது ஒரு வீட்டு மாடியில். இந்த நண்பன் தான் என்னை கொண்டு போய் அங்கேயும் கொண்டு போய் அறிமுகப்படுத்தினா. ஒரு நாலு நாள் கழிச்சு அந்த லட்சிப்பு கிடைக்கிறது, ஒரு நாலு நாள் கழிச்சு என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்தினான். கொண்டு போய் அந்த வீட்டு வாசல்ல கொண்டு போய் என்ன இறக்கி விட்டுட்டான். முற்றிலும் இங்கே மாடியில்தான் நடக்குது அப்படின்னு என்ன கொண்டு போய் இறக்கி விட்டுட்டான். நீ வா அப்படின்னா, இல்ல நான் வரல அப்படின்னு போயிட்டான். கொண்டு போய் இந்த வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுட்டு போயிட்டான். நான் அந்த இடத்துல போய் பிடிச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில ஒரு ஜெபம் நடக்கும், அதுல போய் கலந்து கொள்ள ஆரம்பிச்சேன். சர்ச்சுக்கு அது போய் தெரியாது. இப்படி என்னுடைய வாழ்க்கை அப்படியே கர்த்தரால் பிடிக்கப்பட்டது. கிளாஸ் ரூம் எல்லாருக்கும் கர்த்தரை அறிவித்து நிறைய பேர் ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனால் என்னை அந்த கூட்டத்துக்கு கூட்டிட்டு போனவன், அந்த ஜபக்குழுவில் என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்தினவன் சில நாட்களில் மறுபடியும் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சான், மறுபடியும் பழைய வாழ்க்கையில் திரும்பிட்டான். அவனை பார்த்து நான் கேட்டேன், நீ தாண்டா என்னை கூட்டிட்டு போய் விட்ட, நீ ஆண்டா எப்படி இருக்கிற, நீ தானே அந்த கூட்டத்தை கூட்டிட்டு போன, நீ தானே அந்த செபக்கூடியில் கொண்டு போய் என்னை அறிமுகப்படுத்தின, நீ ஏன் வரமாட்டேங்கிற. அவன் ஒரு வார்த்தை சொன்னான், உன்னால முடியுது ஆனால் என்னால முடியல, என்னை விட்டுடு அப்படின்ட்டான். அவனால் கத்தர் பிடிக்க முடியல. அதன் பிறகு காலங்கள் கடந்து போச்சு, எல்லாரும் அவங்க லைஃப்ல செட்டில் ஆயிட்டோம். அதன் பிறகு அந்த செட்டில் படிச்சவங்க எல்லாம் 25 பிறகு மறுபடியும் ஒரு மீட் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை கிட்ட ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால வந்துச்சு. அப்பொழுது இங்க டி நகர்ல ஒரு இடத்துல வைத்து எல்லாரும் எல்லாமே ஒருத்தர் ஒருத்தர் கனெக்ட் பண்ணிட்டு அங்க மீட் பண்றதை கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த ஜாக்கப் ஜான் இப்பொழுது அவன் ஃபேமிலியோடு நல்ல செட்டில் ஆயிட்டு நல்ல பொசிஷன்ல இருக்கிற அபுதாபியில் இருக்கிறான். இப்போ இந்த மீட்டிங்காக தான் அபுதாபியிலிருந்து கிளம்பி வந்தான். அந்த ஒரு சாயங்காலத்திலே பழைய நண்பர்களை மீட் பண்றதுக்காக தான் அபுதாபியிலிருந்து கிளம்பி வந்திருக்கிறான். அன்னைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு நான் சஃபாரி மீட்டிங் முடிச்சுட்டு சஃபாரி எல்லாம் போட்டு அதே நான் கையில பைபிளோடு நேராங்க போயிட்டேன். முடிச்சு நேராங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். அவன் அபுதாபியிலிருந்து வந்திருக்கிறான். பழைய நண்பர்கள்லாம் சீக்கிரம் வந்துட்டாங்க. நம்ம மீட்டிங் முடிச்சு நான் லேட்டா போறேன். அங்க போகும்போது நிறைய பேர் கடையா வந்துருல. நான் ஏதோ அந்த ஹோட்டல்ல வேறு மாதிரி நான் மேனேஜர் நினைச்சிட்டாங்க போல இருக்கு. சஃபாரி போட்டு ஒருத்தர் வராரு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்போ ஒருத்தர் ஒருத்தர் அவ பார்த்து எனக்கு அவனை பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து அவன் பேச போறேன். பழைய நண்பர்கள் ஒரு சில ஒவ்வொருத்தரும் ஒரு பொசிஷன் இருக்கிறான். ஒருத்தர் இபியில ஜெயியா இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஒரு இதா இருக்கிறான். எல்லாம் பல இடத்துல நல்லா செட்டிலா இருக்கிறாங்க. அப்போ எல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. போய் நின்னே அந்த ஜேக்கப்ப பார்த்து அவனும் என் கண்ணு அவனை தான் தேடிச்சு. அவனை தான் பாத்தீங்கன்னா நான் போகும்போது கேட்டுட்டு போன ஜேக்கப் வந்திருக்கிறானா அவனை தான் நான் கேட்டுட்டு போனேன். அவனை தான் நான் பார்க்கணும் எனக்கு நோக்கம். அவன் வந்திருக்கிறான் அபுதாபிந்து வந்திருக்கிறான்னு சொன்னாங்க. அவனுக்காகவே நீ நான் போனேன். ஓகே. அப்ப நான் அவனும் தேடினேன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனும் என்ன பார்த்தான். என்னை பார்த்தோன்னே அவனால் என்ன ஃபேஸ் பண்ண முடியல. தலை குடிச்சிட்டான். காரணம் அவன் கையில சிகரெட் வந்துச்சு. அத்தனை வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 27-28 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இந்த நிலைமையிலும் அவனால் கர்த்தருக்காக வாழ முடியல. அவன்கிட்ட நான் பேச போறேன். அவன் அவாய்ட் பண்றான். அவனால பேச முடியல. அவனுக்கு ஒரு டெலிகேட்டா இருக்குது. என்ன ஃபேஸ் பண்ணவே முடியல அவனால. சரி என்று பார்த்துவிட்டு நான் மேலோட்டமாய் சில காரியங்களை பேசிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுகிறதோ இழந்து போகிறதோ நம்ம கையில தான் இருக்குது. ஆண்டவர் கையிலே கிடையாது, நம்ம கையில் இருக்குது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நாம் அவரை சந்திக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை நம்ம சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியாய் பயன்படுத்திக் கொள்ளணும். பயன்படுத்திக் கொண்டுதானே இந்த கள்ளனுக்கு நித்திய ராஜ்யம் அவனுக்கு சொந்தமானது. நித்திய ஜீவனை கர்த்தர் அவனுக்கு வாக்குப்படினார். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். சரி, இரண்டாவதாக கர்த்தரை நாம் சந்திக்க வேண்டிய இரண்டாவது இடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17-24-27 உள்ள வேத வசனங்களை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 17-24-27. செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரிகளையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இங்கே பார்க்கும்பொழுது கப்பர்நகூம் என்கிற ஒரு இடத்தில் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் இருக்கிறாங்க. அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிற்குள் இருக்கிறார், மற்ற சீஷர்கள் எல்லாம் உள்ள இருக்கிறாங்க, பேதுரு மாத்திரம் ரோட்ல வந்து நின்றுட்டு இருக்கிறான், வெளியே பார்த்துட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல அவன் இல்லை, வெளியில வந்து நின்றுட்டு இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து டாக்ஸ் கலெக்டர்ஸ் வந்துட்டாங்க. அன்றைக்கு இந்த யூத ஜனங்கள், இன்னும் சொல்லப்போனா அந்த பாலஸ்தீன தேசம், ரோமர்களுடைய அரசாட்சியின் கீழே இருந்துச்சு. எப்படி நம்முடைய தேசம் வெள்ளையர்கள் கையிலே இங்கிலாந்து தேசத்தின் கீழே இருந்ததோ, அதே போல இந்த பாலஸ்தீன தேசம் இவர்கள் ரோம அரசாங்கத்தின் கீழே இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரோம அரசாங்கம் அவர்களுக்கு கீழே இருக்கிற யூதர்கள் மேல் வரி விதித்திருந்தாங்க. இந்த வரி அப்படின்னா நீங்க என்ன வரி தெரியணும், நமக்கு தெரிஞ்சிருக்கிறது வீட்டு வரி இல்லையா, ரோட்டு வரி, இன்னும் சொல்ல போனா தண்ணி வரி இல்லையா, இதெல்லாம் இந்த வரி தான் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து வீட்டு வரியோ ரோட்டு வரியோ தண்ணி வரியோ எல்லாம் கட்டல, அந்த இதெல்லாம் கிடையாது. அங்க தனி நபர்களுக்கு வரி போட்டிருந்தாங்க. யூதர்கள் இந்த ரோமர்களுக்கு அடிமைகள், அவங்களுடைய கையில் இருக்கிறாங்க. அதனாலே இந்த ரோமர்கள் 20 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொரு யூத ஆண்களும் வரி செலுத்த வேண்டும் என்பது அரசாங்க கட்டளை. இதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்ட வரி. 20 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொரு யூதனும் ரோம அரசாங்கத்துக்கு வரி கட்டணும். இயேசு கிறிஸ்து 20 வயதிற்கு மேற்பட்ட ஒரு யூத ஆண், ஆகையால் அவரும் அந்த வரி செலுத்துகிற லிஸ்ட்ல அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வரி வசூல் செய்கிறவர்கள் வராங்க. இயேசு அங்க இருக்கிறார் என்பதை அறிந்து பேதுருவை பிடித்து கேட்கிறாங்க, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறதில்லையா? செலுத்துகிறார், அவர் கரெக்டா செலுத்துவார். ஆனா இப்போ ஒரு டியூ டைம் இருக்குதே. உடனே இயேசு கிறிஸ்து இடத்துல இந்த பணத்தை வாங்கி செலுத்துவதற்காக பேதுரு உள்ளே நுழைகிறான், உள்ள வீட்டுக்குள்ள இருக்கிறார், உள்ள நுழைகிறான். இங்க வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது, பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். இங்க இந்த பிள்ளைகள் அந்நியர்கள் என்பது யாருன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகள் என்பது ரோம குடி மக்கள், ரோமன்ஸ், அவங்கதான் பிள்ளைகள். யூத ஜனங்கள் பிள்ளைகள், இவங்க அந்நியர்கள், ரோமர்கள் அந்நியர்கள், இவங்க தான் தேசத்தின் குடிமக்கள் யாருன்னு இந்த யூதர்கள். இப்படி இருக்கும் பொழுது பிள்ளைகளிடத்துல வாங்குறாங்களா, அந்நியரிடத்துல வாங்குறாங்களா? அந்நியரிடத்துல வாங்குறாங்க. ஆனால் நாம் இந்த தேசத்தின் குடிமக்கள், நம்ம தான் பிள்ளைகள். ஆனாலும் நம்ம வரி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம பிள்ளைகள், இந்த தேசம் நமக்கு சொந்தமான தேசத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனா இவங்க நம்ம அடிமைத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம தான் பிள்ளைகள். ஆனால் இப்படி இருக்கும்போது நம்ம செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நாம் போராட்டம் பண்ணி, இது எங்கள் தேசம், எங்கள் தேசத்தில் எங்கிட்டே வரி கேட்கிறியா என்று சொல்லி நம்ம போராட்டம் பண்ணா அது நல்ல சாட்சியா இருக்கு, அது இடரலா இருக்கும். மற்றவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு வரி செலுத்த வேண்டியது இல்லாவிட்டாலும் கூட நம்ம போராடலாம். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, போராடக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், அப்படி போராடக்கூடாது, அரசாங்கத்திற்கு விரோதமாய் போராடக்கூடாது என்று சொல்லி அதுக்கு வரி செலுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துறார். இதுதான் நடக்கிற விஷயம். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்பதாகவே இவர் பேச ஆரம்பிச்சிட்டாராம். யார் முன்னால் ஆரம்பிச்சா என்ன, அதே இங்கே பைபிள்ல போட்டிருக்கு, அது கூட போட்டிருக்கு. யார் பேச்சு ஸ்டார்ட் பண்ணானு, ஆக்சுவலா இந்த இடத்துல யார் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும், பேதுரு ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா அவன் தான் ஒரு மெசேஜோட வரான், வரி கேட்கிறாங்க, அதை சொல்லணும், அந்த ஒரு மேட்டரோட வரான், அவன் தான் பேச்சு ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் உள்ளே வந்து இயேசு கிறிஸ்து முன்னால இருந்து அவன் நெளிஞ்சிட்டு நிக்கிறான், என்ன பேசுறது, நெளிஞ்சிட்டு நிக்கிறான். அவனோட நிலைமை அவருக்கு தெரியுது, அவன் மனதில் இருக்கிற எண்ணம் அவருக்கு தெரியுது, எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் அறிகிறவர். அதனாலே அவன் மனதில் இருக்கிற அந்த எண்ணங்களை அறிந்தவர் இவர் முதல்ல டாபிக் ஆரம்பிக்கிறார். இந்த வரியை குறிச்சு இங்கே பேதுரு அப்படி வந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஏன் பேச ஆரம்பிச்சார், ஏன் பேதுரு அங்க ஆரம்பிக்கிற முன்னாடி இவர் ஆரம்பிக்கணும். பேதுரு வாசல்ல இருக்கிறான், வரி வசூல் பண்ணுகிறவர்கள் வந்து கேட்கிறாங்க, அவன் பாக்கெட்ல காசு இருக்குமானால் எடுத்து வரின்னு கொடுத்திருக்கலாம், ஆனால் அவன் பாக்கெட்ல காசு இல்லை. உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து, அவர் பாக்கெட்ல யாரு காசு இருந்துச்சா? அவர் பாக்கெட்டும் காலி. எப்படி நீங்க பாத்தீங்களான்றீங்களா? பாக்கெட்ல காசு தான் இயேசு கிறிஸ்து பாக்கெட்ல எடுத்து கொடுத்திருப்பாரு. எங்கிருந்து எடுக்கிறாரு? மீன் வாயில் எடுக்கிறாங்க, மீன் வாயில் எடுக்கிறாங்க. பேதருடைய பாக்கெட்டு காலி, வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துடைய பாக்கெட்டும் காலி. பேதருக்கு நல்லா தெரியும் நம்ம பாக்கெட்டும் காலி, இயேசு கிறிஸ்துடைய பாக்கெட்டும் காலின்னு பேதருக்கு நல்லா தெரியும். பேதருக்கு அவனுடைய பாக்கெட்டும் காலி, தன்னுடைய பாக்கெட்டும் காலின்னு பேதருக்கு தெரியும் என்பது இயேசுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும், இவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் என்பது இவனுக்கு தெரியும் என்பது அவருக்கு தெரியும். தன்னுடைய பாக்கெட் காலி என்பதெல்லாம் அவன் தெரிந்து வைத்திருக்கிறான் என்பது இவருக்கு நல்லாவே தெரியும். இப்பொழுது இவனால் பேச முடியல. அந்த நேரம் வந்து ஆண்டவரே வெளியில வரி வசூல் பண்றவன் நிக்கிறாங்க, கேட்கிறாங்க, கேட்டேன்பா என் பாக்கெட் காலியா இருக்கும் உனக்கே தெரியும்ல, இப்ப நீ எப்படி வந்து எங்கிட்ட கேட்கிறேன், இவர் கேட்ட என்ன பண்றது? அதனால இவனுக்கு கேட்க முடியல. அவருடைய பாக்கெட் காலி என்று இவருக்கு தெரியும் என்பது அவருக்கும் தெரியும். அதனாலே இவன் பேச முடியாமல் தடுமாறி நிற்கிறான். அப்பதான் இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிச்சார். பேதுரு ஒரு பெரிய பணத்தேவையோடு வந்து நிற்கிறான். பணத்தேவை நடத்துற ஒரு பெரிய பணத்தேவை, கட்டாயம் இடத்துல அவன் வரி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு அவசியம், ஒரு உலக தேவை, ஒரு பணத்தேவை. இந்த சூழ்நிலையில் ஒரு அற்புதம் நடந்தால்தான் இந்த இடத்துல வரி கட்ட முடியும். வந்து நின்று என்ன பேசுன்னு தெரியாம முடிக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்து அவனை கூப்பிட்டு சொல்றார், பேதுருவே கடலுக்கு போ, தூண்டில் போடு, முதலாவது அகப்படுகிற அந்த முதல் மீனை பிடிச்சு அதை வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அதை எடுத்து எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் சேர்த்து செலுத்தி நின்ற. ஏன்னா அவனும் 20 வயதுக்கு மேற்பட்ட, அவனும் வரி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். அவன் கேட்கவே இல்லை. ஆண்டவரே உமக்கு வரி கேட்கிறாங்க, ஏன் காரியம் என்ன ஆண்டவரே கேட்டானா? கேட்கல. உமக்கு வரி கேட்கிறாங்க, சரி கொடுத்துருங்க, எனக்கு நானும் கட்டணுமே, எனக்கு கேட்கல. ஆண்டவரே உம்மை நம்பி நான் மீன் பிடிக்கிறது, வலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேனே, தொழில விட்டுட்டு வந்துட்டேனே, எனக்கு யார் ஆண்டவரே வரி கட்டுறது? கேட்கல. ஜஸ்ட் இயேசுவை வந்து சந்தித்தான், அவ்வளவுதான். எங்க சந்திச்சான்? வீட்டில் வச்சு அவரை சந்திச்சான், வீட்டில் வச்சு சந்திச்சான். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை நாம் நம்பி வந்திருக்கிறோம், கர்த்தரை பின்பற்றுகிறோம், நம்முடைய தேவையை குறித்து ஆண்டவரிடத்தில் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையாய் கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளை தன் தேவையை குறித்து ஆண்டவரிடத்தில் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அவரை மீட் பண்ணாலே போதும், சும்மா பார்த்தாலே போதும், சும்மா போய் அவருக்கு முன்னாலே நின்னாலே போதும், காரி நடந்தது. ஆண்டவருக்கு முன்னால போய் சும்மா நின்னாலே போதும், அவரே பேச ஆரம்பிச்சு அவரே எல்லாம் செஞ்சு முடிச்சிருவார். எவ்வளவு சிம்பிளான விஷயம் பாருங்க, அவனை பேச கூட விடல, அவரே பேச ஆரம்பிச்சு அவரே அதற்கான வழியை சொல்லிக் கொடுத்து அவரே பணத்தை ரெடி பண்ணி அவரே வட்டி வரி கட்ட வச்சிட்டாரு. எல்லா காரியத்தை அவரே பார்த்துட்டார். ஜஸ்ட் அவரை மீட் பண்ணா போதும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இரண்டாவது நாம் அவரை சந்திக்க வேண்டியது, வீட்டில் சந்திக்கணும், நாம் இருக்கிற வீட்டில் தினந்தோறும் இயேசுவை சந்திக்க வேண்டும், டெய்லி அவரை சந்திக்கணும். சந்திச்சு ஆண்டவரே வரி ஆண்டவரே அது ஆண்டவர் இது ஆண்டவர் அதுக்கு போய் பார்க்காதீங்க. சும்மா போய் அவருக்கு முன்னால நில்லுங்க, ஒண்ணுமே கேட்காதீங்க, சும்மா போய் நில்லுங்க அவர்கிட்ட, சும்மா போய் நில்லுங்க, ஒண்ணு கேட்காதீங்க, சும்மா போய் நில்லுங்க, ஒண்ணுமே கேட்காம அவருடைய பிரசன்னத்தில் போய் நில்லுங்க, ஒண்ணு கேட்காதீங்க. உங்கள் காரியம் எல்லாம் தானாய் நடக்கும், தானாய் நடக்கும். இதெல்லாம் என் அனுபவத்தை நான் சொல்றேன். நான் என்னுடைய என் சொந்த காரியத்திற்காய் கர்த்தரிடம் நான் ஜெபிக்கிறதே கிடையாது. ஒரு காரியத்தையும் ஊழியத்துக்குரிய காரியத்தை கூட சொல்றேன், சபைக்குரிய தேவையை கூட சொல்றேன், எதைக்குமே நான் ஜெபிக்கிறது கிடையாது. ஓப்பனா சொல்ல, எதுக்குமே நான் ஜெபிக்கிறது கிடையாது. இது வேணும் அது வேணும் நான் ஒண்ணுமே கேட்கறது கிடையாது. சும்மா போய் அவர்கிட்ட நிக்கிறது மட்டும்தான் என் வேலை. ஜஸ்ட் அவரை மீட் பண்றேன் டெய்லி, அவ்வளவுதான். சும்மா போய் நீ அவரை பார்த்தாலே போதும், அவருடைய சமூகத்தில் போய் நின்னாலே போதும். நம்முடைய தேவை அறிந்திருக்கிறவர், எதை எப்பொழுது எப்படி கொடுக்கணும் அவருக்கு தெரியும். அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியத்தை அந்தந்த விதத்தில் நம்ம நினைக்கிறதை விட சிறந்ததை கர்த்தர் நமக்கு தருவார். நிறைய சாட்சி சொல்ல முடியும், கர்த்தர் எல்லாத்தையும் அவரே தருவார். இந்த சர்ச்சில் இருக்கிற எத்தனை பொருட்கள் கூட சொல்றேன், லட்சக்கணக்கான ரூபாய்க்கான பொருட்கள் இருக்குது, எதுக்குமே நான் உண்மையா சொல்றேன் ஜெபிச்சதே கிடையாது. எதுக்குமே யார்கிட்டையும் இந்த தேவை இருக்குன்னு சொன்னது கிடையாது, மனுஷன் சொன்னது கிடையாது, ஆண்டவர்கிட்ட சொன்னது கிடையாது, மனுஷன் சொன்னது கிடையாது, இதுக்கு கொடுங்கன்னு கேட்டதும் கிடையாது, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட கொடுத்தது கிடையாது. இது வாங்கணும், இதுக்கு பணம் கொடுங்க, இதுக்கு தேவை இருக்கு, ஜெபிச்சுங்கன்னு கூட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது கிடையாது. ஆனா எல்லாமே இருக்குது, ஜஸ்ட் அவரை மீட் பண்ணாலே போதும். ஆண்டவரை சந்திங்க, தினமும் சந்திங்க, உங்க சொந்த வீட்டில் டெய்லி அவரை சந்திங்க. அவரை சந்திக்கும் பொழுது உங்கள் தேவைகள் உங்கள் காரியங்களை நீங்கள் சொல்லாமலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார், அருமையாய் செய்வார். ஆகையால் இரண்டாவது நம் வீட்டில் சந்திக்கணும், டெய்லி சந்திக்கணும், ஜஸ்ட் அவர் மீட் பண்ணணும். மூன்றாவது வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். போதும், ஏழு நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இது யார்? இயேசு கிறிஸ்து. சிலுவையில் தொங்கினவர் இயேசு கிறிஸ்து, அன்னைக்கு அந்த வீட்டுக்குள் உட்கார்ந்திருந்தவர் இயேசு கிறிஸ்து, இப்பொழுது ஏழு நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறவர். இது என்ன? அதுக்கு முன்பு நம்ம முதல் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது, அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம், நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம். இப்ப இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறார், இப்ப நான் எங்க இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஏழு நட்சத்திரங்களை தமது வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. தன்னை பத்தி சொல்ற இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கு இருக்கிறார்? தேவ ஜனங்கள் அவரை ஆராதிக்க வரும்பொழுது அங்கே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று தன்னை பத்தி அறிமுகப்படுத்துறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதிக்க கூடி வரும்பொழுது அங்கு நான் பிரசன்டா இருக்கிறேன். ஏழு பொன் குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் நான் உலாவிட்டு இருக்கிறேன். சபை என்பது ஆண்டவரை சந்திக்கிற ஒரு இடம். சபை கூடி வருதல் என்பது ஏதோ ஒரு வழக்கமாய் நடக்கிற ஒரு சம்பவம் கிடையாது, ஒரு வேலைக்கு போற மாதிரி கிடையாது. சபை என்பது ஆண்டவரை சந்திக்கிற ஒரு இடம். அந்த ஒரு பயம், அந்த ஒரு பக்தி, அந்த ஒரு தாகம், அந்த ஒரு ஏக்கம் இருக்கணும். சர்ச்சுக்கு போறோம், எதுக்கு போறீங்க? எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு வரோம்? யாரை பார்க்க? இயேசுவை சந்திக்கிறதற்கு நம்ம சர்ச்சுக்கு வரோம். தெரியுமா, இன்னைக்கு நிறைய பேருக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல. சர்ச்சுக்கு வர்றதை பத்தி சீரியஸ்னஸ் தெரியல. அப்படியே தூங்கி எழுந்து அப்படியே வந்து உட்கார்றது, அப்படியே கிடைச்ச நேரத்தில் வந்து அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு அப்படி போறது, அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இப்படி போறது. யார இயேசுவை சந்திக்க வரோம்? ஆண்டவர் சொல்றாரு, ஏழு பொன் குத்துவிளக்குகள் நாம் சபையின் நடுவில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேங்கிறார். ஆண்டவர் நமக்கு நடுவில் இருக்கிறார். அந்த ஒரு பயம், அந்த பக்தி, அந்த ஒரு தாகம், என் இயேசுவை சந்திக்கிறோம் என்கிற ஒரு உணர்வு சபைக்கு வரும்போது இருக்கணும். இதை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. சபை கூடி வருதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆப்ஷன் கிடையாது. கட்டாயமாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம். வேதத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை அதுக்கு காட்டுற பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:25 வசனத்தை வாசிக்கலாம். 25 வாசிப்போம். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் என்றார். சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியமான விஷயம். நாளானது சமீபத்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறோம், அந்த அளவுக்கு ஆண்டவரை நம்ம சந்திக்க வரோம். ஏனென்றால் சபை ஆராதனையில் ஆண்டவர் பிரத்யட்சமாய் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு இடம், தம்முடைய ஜனங்களோடு கர்த்தர் கம்யூனிகேட் பண்ற ஒரு இடம், தம்முடைய ஜனங்களின் தேவைகளை சந்திக்கிற ஒரு இடம், தம்முடைய ஜனங்களை கர்த்தர் உணர்த்துகிற ஒரு இடம், அவர்களை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு இடம், அவருடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற பல கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற ஒரு இடம் சபை. நீங்க எத்தனையோ கேள்விகளோடு வருவீங்க, உங்க தேவை, உங்க கேள்வி, உங்க பிரச்சனை எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் பேசி முடிக்கும் பொழுது அனைவருடைய கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குறைவுகள் உங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கும், எனக்கு தெரியாது. உங்கள் குறைவுகள் உங்களுக்கு மட்டும் புரிய விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார், எனக்கு தெரியாது. உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏதோ ஒரு தேவையோடு இருப்பீங்க, ஏதோ ஒரு காரியத்தில் இருப்பீங்க, அது செய்யலாமா செய்யக்கூடாதா ஒரு கேள்வியோடு வந்திருப்பீங்க, யாருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஆராதனை நேரத்தில் எங்கேயாவது உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர் எங்கேயாவது உங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி உங்களுக்கு பேசுவார், உங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி சொல்லுவார். என் வாயிலும் வந்தாலும் அது எனக்கு கூட தெரியாது, ஆனால் உங்களுக்கு மட்டும் புரியும். ஆண்டவர் பேசுவார். சபை என்பது ஆண்டவரை சந்திக்கிற ஒரு இடம். அதில் ஒரு வைராக்கியம் இருக்கணும், அதில் ஒரு தாகம் இருக்கணும், ஒரு ஏக்கம் இருக்கணும். ஒரு புத்தகத்திலே நான் ஒரு சம்பவம் ஒன்றை நான் வாசித்தேன். ஒரு சின்ன சபை, ஏழ்மையான ஜனங்கள் கூடி வருகிற ஒரு சின்ன ஓலக்கொட்டையில் கூடி வருகிற ஒரு சின்ன சபை அது. இந்த சபையில் ஒரு நல்ல புளோரிங் கிடையாது, பாய் கூட கிடையாது, கோணிச்சாக்கு விரிச்சு, அப்படி ரொம்ப எளிமையான ஜனங்கள், எளிமையான ஜனங்கள் வந்து நடந்த சம்பவம் இது, வந்து ஆராதிக்கிற ஒரு சின்ன ஒரு எளிமையான சபை. அந்த சபையிலே ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனையிலே சாட்சியின் நேரம், ஒவ்வொருத்தரும் ஒரு சாட்சி சொல்லுவாங்க அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். அப்பொழுது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு விசுவாசி ஒரு சாட்சி சொன்னார். அந்த விசுவாசி ஒரு ஏழ்மையான மனுஷன், அவருடைய தொழில் என்னன்னா தெருத்தெருவாக வண்டியிலே இந்த ஐஸ் விற்கிறது, ரோடு ரோடா ஐஸ் வண்டி தள்ளி கொண்டு போய் ஐஸ் வியாபாரம் பண்றது அவருடைய தொழில். தினமும் அவர் அந்த வண்டி ரோடு ரோடா தள்ளிட்டு போனாதா அவருக்கு வருமானம். அப்படி ஒரு ஏழ்மையான ஒரு மனுஷன், அவருக்கு குடும்பம் இல்லாமல் இருந்தது. இந்த சாட்சி நேரத்தில் அவர் எழுந்து சாட்சி சொன்னார். என்ன சொன்னார்? என்னுடைய குழந்தை சில நாட்களாய் கடந்த வாரத்தில் சுகவீனமா இருந்துச்சு. அப்பொழுது நான் எவ்வளவோ ஜெபித்தேன், அப்புறம் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் கூட வந்து குழந்தைக்காக ஜெபிச்சாங்க. ஆனால் அந்த ஜுரம் கடந்த வாரம் முழுவதும் குழந்தைக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. நேற்று ராத்திரி கூட நாங்க படுக்கும்போது குழந்தைக்கு ரொம்ப ஹை ஃபீவர் இருந்துச்சு, மருந்து கொடுத்து சரியாகல, நாங்க ஜெபிச்சோம் அப்படியே ரொம்ப மோசமா இருந்துச்சு. என்ன பண்றது, நாங்க ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டோம். காலையில நான் எழுந்து பார்க்கிறேன், குழந்தையினுடைய உடலில் உயிர் இல்லை, என் குழந்தை மரித்து போய்விட்டது. காலையில தூங்கி எழுந்துச்சு பார்க்கும்போது குழந்தை மரித்து போயிருந்தது. எங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. இரவு படுக்கும்போது ரொம்ப சுகவீனமாய் படுத்த குழந்தை காலையில் நாங்கள் எழுந்து பார்க்கும்போது படுக்கையில இறந்துடுச்சு, உயிர் இல்லை, எப்ப செத்துச்சுன்னு தெரியல. அப்ப திடீர்னு நாங்க பாக்குறோம், ஐயோ இன்னைக்கு என்ன கிழமை, ஐயோ ஞாயிற்றுக்கிழமை, இது சர்ச்சுக்கு போக வேண்டிய நாளாச்சு, இன்னைக்கு போய் குழந்தை இறந்து போச்சே, இன்னைக்கு சர்ச்சுக்கு போனுமே, இன்னைக்கு குழந்தை இறந்து போச்சு, என்ன செய்யறது? ஆனாலும் சர்ச்சுக்கு போறது விடக்கூடாது. ஆகையால் மந்த என் குழந்தையின் சரீரத்தை பெட்ஷீட்ல நல்லா சுத்தி, ஒரு பாயில சுத்தி வீட்டுல பத்திரமாய் அப்படியே வைத்து விட்டு, அந்த டெட் பாடி குழந்தையின் சரீரத்தை வச்சுட்டு வீட்டை பூட்டிட்டு நாங்க சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஏன்னா சர்ச்சுக்கு வரதை விடக்கூடாது, ஆண்டவரை ஆராதிக்கிறத மட்டும் விடவே கூடாது. அதனால நாங்க சர்ச்சுக்கு வந்துட்டோம். என் குழந்தை மறித்து இருக்கிறது, வீட்டுல டெட் பாடி இருக்குது. அதனால ஆராதனை முடிந்த பிறகு என் குழந்தை அடக்கம் பண்ணணும். சபையாராகி நீங்கள் எல்லாரும் வந்து என் குழந்தை அடக்கம் பண்றதுக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்துட்டார். ஜனங்கள் எல்லாரோட இறுதியும் உடைஞ்சது. போதவர் முதற்கொண்டு நினைச்சார், ஒருவேளை என் குழந்தை இறந்திருந்தால் என்னால் இன்னைக்கு ஆராதனை நடத்தியிருக்க முடியுமா? ஆனால் இந்த விசுவாசி தன்னுடைய குழந்தை இறந்த நிலைமையிலும் கூட ஆண்டவரை ஆராதிக்கிறத விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரின் சமூகத்துக்கு வந்து நிற்கிறானே. நடந்த சம்பவம் இது. தான் பெற்ற குழந்தை இறந்தாலும் ஆராதனையை தவறவிடாத தேவ பிள்ளைகள், இதுதான் சபைக்கு கத்தரை தேடுதல் இருக்கிற வைராக்கியம். என்ன செய்யற, ஒரு சின்ன தலைவலி, ஒரு சின்ன வயிற்று வலி, சின்ன கால் வலி, உடனே சர்ச்சுக்கு இல்லையும். ஆனா எத்தனை தலைவலி வந்தாலும், எத்தனை வயிற்று வலி வந்தாலும் வேலைக்கு போதெல்லாம் கரெக்டா போயிடுவோம், சொந்த வேலையெல்லாம் கரெக்டா பண்ணுவோம், ஒரு நாள் கட் பண்ண மாட்டோம். ஆனால் சர்ச்சுக்கு வர்றதுக்கு மட்டும் சின்ன தலைவலி, சின்ன வயிற்று வலி, சின்ன கால் வலி, உடனே சர்ச்சு கட்ட. ஆண்டவரை நாம் எங்க வைக்கிறோம்? சர்ச் என்ற ஒரு பில்டிங் கிடையாது, ஆண்டவரை சந்திக்கிற ஒரு இடம். ஆண்டவர் ரெப்ரசென்ட் பண்றாரு, நான் இருக்கிறேங்கிறாரு. ஒரு பில்டிங் இருக்கிற மனுஷர்களை பார்க்க நம்ம வரல, ஆண்டவரை பார்க்க வரோம், ஆண்டவரை பார்க்க வரோம். கர்த்தர் சொல்றார், ஏழு நட்சத்திரங்களை தமது வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். இங்கே வந்து என்ன பாருங்கிறார், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம சந்திக்கிறோம். முதலாவது சிலுவையிலே சந்தித்து நித்திய ஜீவனை கர்த்தரிடத்தில் நம்ம வாங்குகிறோம், ரட்சிப்பை பெறுகிறோம். வீட்டிலே சந்தித்து நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். சபையில் சந்தித்து ஆண்டவருடைய ஆலோசனைகளை நம்ம பெறுறோம். நீங்க இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு சபைகளை குறித்து பாருங்க. அந்த ஏழு சபைகளுக்கும் இயேசு கிறிஸ்து சொல்றதெல்லாம் இதுதான். அந்த சபையில் இருக்கிற நல்ல விஷயங்களை அப்ரிசியேட் பண்ணுவார், அவருடைய குறைவுகளை சுட்டி காட்டுவார், அந்த குறைவுகள் எப்படி வெளியில வர்றதுன்னு ஆலோசனை சொல்லுவார், நீ வெளியில வரலன்னா உனக்கு என்ன நடக்கும் எச்சரிப்பு கொடுப்பார், எல்லாம் சொல்லுவார். சபை என்பது அதுதான், சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறதில்லை. ஆண்டவர் உங்களை அப்ரிசியேட் பண்ணுவார், உங்களுடைய நல்ல குவாலிட்டிஸ் அப்ரிசியேட் பண்ணுவார், உங்களுடைய குறைவை சுட்டி காட்டுவார், அந்த குறைவை விட்டு எப்படி வெளியில வரணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு, வெளியே வராம போனா உங்களுக்கு என்ன நடக்கும்ன்ற எச்சரிப்பையும் கொடுப்பாரு. அதுதான் சபை. சபை இதெல்லாம் நடக்கும். இருக்கிற கர்த்தர் சபை வச்சிருக்கிறார். இந்த லெவல்ல நம்ம டியூன் அப் ஆகலன்னா இந்த ஆண்டவரை மத்திய வானத்திலே வரப்போற அப்ப சந்திக்க முடியாது. சிலுவையிலே சந்தித்தவன், தினமும் வீட்டில் சந்திக்கிறவன், சபையிலே வாரந்தோறும் சந்திக்கிறவன் தான் மத்திய வானத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவரை சந்திக்க முடியும். இந்த மூன்று இடத்திலே சந்திக்க தவறிவிட்டவன் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரை ஒருபோது சந்திக்க முடியாது. இந்த மூன்று இடத்துல சந்திக்க தவறுகிறவன் கண்டிப்பா இயேசுவை சந்திக்க முடியாது. அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க முடியாது. இந்த கூட்டத்தை சந்திக்கிறது அவர் வராரு. சிலுவையில் அவரை சந்தித்து ரட்சிப்பை பெற்றவன், தினந்தோறும் அவரை சந்தித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்கிறவன், சபையில் வந்து அவரை சந்தித்து தன் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளுகிறவன், இவனை சந்திக்கிறது தான் இயேசு வரார். இவன் தான் அவரை சந்திக்க முடியும், மற்றவர்கள் அவரை சந்திக்க முடியாது. ஆகையால் இந்த நாட்களிலே ஆண்டவரை சந்திக்கணும். டெய்லி லைஃப்ல நமக்கு ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கணும், டெய்லி நம்ம சந்திக்கணும். யோபு கேட்டான், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவருடைய ஆசனத்திற்கு முன்பாக வந்து என் நியாயத்தை எல்லாம் அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை நிரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நான் நிரப்புவேன். ஆண்டவரை சந்திக்க வேண்டும். தொடர்ந்து சந்திங்க, டெய்லி சந்திங்க. அந்த ஒரு வைராக்கியம் இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். யோபு ஆண்டவரை சந்திக்கக்கூடிய இடத்தை புரியாமல் தவிப்போடு இந்த வார்த்தையை சொன்னான். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அவரை சந்திக்கக்கூடிய இடங்களை நமக்கு காட்டிக் கொடுக்கிறார். சிலுவையில நீ சந்தி, உன் வாழ்க்கையிலே முதல் முதலாக சிலுவையில வந்து சந்தித்து ஆத்ம ரட்சிப்பை நீ பெற்றுக் கொள்ளுங்கிறார். சிலுவையில சிந்தின ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்படட்டும். அங்கேதான் முதல் சந்திப்பு நடக்கணும். அந்த முதல் சந்திப்போடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். தினந்தோறும் இயேசுவை உங்கள் சொந்த வீட்டில் நீங்கள் அவரை சந்திக்க வேண்டும். வீட்டுக்குள் வந்து பேதுரு இயேசுவை சந்தித்தான். அவன் பேசவே இல்லை, ஜஸ்ட் சந்திச்சான். அவரே அவன் கூட பேசி அவன் தேவைகளை சந்தித்தார். தேவ பிள்ளையே, தினமும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை உங்கள் வீட்டிலே சந்திக்கிற வழக்கம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. உங்க தேவையை நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். எல்லாத்தையும் அவரே செய்வார். உங்க காரியத்தை நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே வராது. மூணாவது, இயேசு கிறிஸ்து சபையிலே அவரை சந்திக்க வேண்டும். ஏழு நட்சத்திரங்களை தமது வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் நடுவில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சபை கூடி வருவதை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாதபடிக்கு, நாட்கள் சமீபமாய் இருக்கிறதை எவ்வளவாய் காண்கிறீர்களோ அவ்வளவாய் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்றார். சபையிலே நாம் அவரை சந்திக்கும் பொழுது நம்முடைய நல்ல வாழ்க்கைக்கு பாராட்டு கிடைக்கும். நம்முடைய குறைவுகள் கண்டித்து உணர்த்தப்படும். நம்முடைய வாழ்க்கையில் குறைவிலிருந்து வெளியே வருவதற்கு ஆலோசனை கொடுக்கப்படும். அந்த குறைவேனை நாம் சரிப்படுத்த தவறிவிட்டால் என்ன நடக்கும் என்பதை குறித்த எச்சரிப்பும் கொடுக்கப்படும். இதுதான் சபையில கர்த்தர் செய்கிறார். அந்த ஏழு சபைகளுக்கும் இயேசு கிறிஸ்து அதைத்தான் செஞ்சார். இன்றைக்கும் சபையில் அதைத்தான் கர்த்தர் செய்கிறார். சபை நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு இடம், ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு இடம்தான் சபை. பரலோகத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடம்தான் சபை. இங்க நம்ம அவரை சந்திக்க தவறிட்டோம்னா மத்திய வானத்தில் அவரை சந்திக்கவே முடியாது. அவரை சந்திக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவரீர் உம்மை சந்திக்க கூடிய இடங்களை எங்களுக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். உம்மை சிலுவையில் சந்தித்திருக்கிறோம் அப்பா. தினமும் எங்கள் வீட்டிலே உம்மை சந்திக்க எங்களுக்கு உதவி செய்ய. ஆண்டவரே, ஒவ்வொரு வாரத்திலும் தவறாமல் வந்து ஆலயத்தில் உம்மை சந்திக்க, உமது ஆலோசனைகளை பெற, எங்கள் குறைவுகளை அறிந்து கொள்ள, குறைவுகளை சரிப்படுத்தக்கூடிய ஆலோசனைகளை பெற்று நாங்கள் உம்மை சந்திப்பதற்கு தகுதி அடையும்படியாக உம்மை சந்திக்க எங்களுக்கு உதவி செய்ய. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையை நீங்க பொருட்படுத்து உம்மை சந்திப்பதற்கு எங்களை எப்பொழுதும் தகுதியோடு நீங்க வைக்க வேண்டும் என்று கேட்கிறோம் அப்பா. எந்த நேரத்திலும் நீங்க வெளிப்படலாம், அவர் வரும் நாளை நீங்கள் அறியாதபடியால் நீங்கள் விழித்திருங்கள் என்று சொன்னீங்க. அப்பா நீங்க எப்ப வரப்போறீங்க எங்களுக்கு தெரியாது, அந்த நாளையும் அந்த நாளிகையும் எங்களுக்கு தெரியாது. ஆகையால் எந்த நேரத்திலும் நாங்கள் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. சபையார் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க, நீங்க மகிமைப்படுங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் எந்தெந்த